கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது.
அன்பு வான்புரா வாணிலியர்களே, எமது வான்புரா நிகழ்ச்சியை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் மொன்றியலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஐடிஆர் வானொலி மூலம் மொன்றியலில் உள்ள உங்கள் நண்பர்களும் இதை கேட்க முடியும் என்பதை அறிய தருகின்றோம். மொன்றியலில் வசிக்கும் வான்புரா வாழ் நேயர்களே, எமது சுபக்கூட்டங்கள் மொன்றியலிலும் நடைபெறுகின்றன. மொன்றியலில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-968-5926.
வானம் பொழிந்திட வேண்டும், செல்வமெல்லாம் புவியில் பெருகிட வேண்டும், நீதியும் அன்பும் நிலைத்திட வேண்டும், இறைவனின் அரசு மலர்ந்திட வேண்டும்.
தோல்விகள் தொடர் முயற்சிக்கு முட்டுக்கட்டை அல்ல, இன்னும் நீ அதிகமாய் செயல்பட தூண்டும் முண்டுகோலாகும். எந்த அளவிற்கு செபத்தில் இணைந்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு தோல்விகள் உன்னை விட்டு விலகி இருக்கும். மனம் திரும்புதலின் அனுபவம் வளர்ந்தால் மன மகிழ்ச்சியின் அனுபவம் குறைவதில்லை. இறைவனை உன் வாயின் வார்த்தைகளால் அல்ல, நீ வாழும் வாழ்க்கையால் வெளிப்படுத்து. பிறர் மெச்சும்படி உன் செயல்கள் அமையட்டும், ஆனால் பிறரின் மெச்சுதலுக்காகவே செயல்படாதே. பிறர் தயவை நாடி வாழ்கிறவன் உயர்வதில்லை, பிறருக்கு தயவு செய்கிறவன் தாழ்வதில்லை.
இசையேழு ஸ்வரம் தந்த மாலை இசையேழு ஸ்வரம் தந்த மாலை எந்த இதயத்தில் மனம் வீசும் சோலை இசையாகுமே வசமாகுமே இசையாகுமே வசமாகுமே இசை எந்த இறைவனை பாடும் இசையே.
வன்முறையை களைந்து நீதி நெறி நின்று அன்பை அணிந்து கொள்வோம். ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம், மூன்றாம் உலகப் போர் மூண்டால் உலகம் எப்படி இருக்கும் என்று கேட்டார். அதற்கு ஒரு மாணவன், மூன்றாம் உலகப் போர் மூண்டால் உலகம் எப்படி சார் இருக்கும் என்று திருப்பி கேட்டான். ஆம், மூன்றாம் உலகப் போர் மூண்டால் உலகம் இருக்காது, உலகமெல்லாம் ஒரு இருட்டாக சுடுகாடாக காட்சியளிக்கும். மார்ட்டின் லூதர் கிங் கூறினார், ஒன்று நாம் நண்பர்களாக கூடி வாழ வேண்டும், இல்லையென்றால் முட்டாள்களாக கூடி மாழ வேண்டும். இன்று உலக நாடுகள் நண்பர்களாக கூடி வாழ்வதற்கு பதிலாக முட்டாள்களாக மோதி மாழ்கின்றன. உலகில் செயல்படும் சக்திகள் மூன்று, அவைகள் வன்முறை, நீதி, அன்பாகும். வன்முறை அடுத்தவரிடம் சொல்லுகிறது, உன்னுடையது என்னுடையது, கொடு, இல்லையென்றால் உன்னை கொன்று உனது உடமையை பறித்துக் கொள்வேன். வன்முறை மிருகத்தன்மையானது. நீதி அடுத்தவரிடம் சொல்லுகிறது, உன்னுடையது உன்னுடையது, என்னுடையது என்னுடையது, உனது உடமையை நான் பறிக்க மாட்டேன், எனது உடமையை நீ பறிக்காதே. நீதி மனித தன்மையுடையது. அன்பு அடுத்தவரிடம் சொல்லுகிறது, என்னுடையதும் உன்னுடையது, என்னுடைய உடமையும் நீ தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பு தெய்வீக தன்மையுடையது. வன்முறையை களைந்து நீதி நெறி நின்று அன்பை அணிந்து கொள்வோம். தலை சுற்றுகிறது. ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம், சூரியன் பூமியை சுற்றுகிறதா அல்லது பூமி சூரியனை சுற்றுகிறதா, எது எதை சுற்றுகிறது என்று கேட்டார். ஒரு மாணவன், சார் தலை சுற்றுகிறது என்றான். நமது வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளால் தலை சுற்றுகிறது. மனித வாழ்வில் ஏற்படுகின்ற வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சிகள், கவலைகள், வளர்ச்சிகள், தளர்ச்சிகள், ஏற்றங்கள், இரக்கங்கள் அனைத்தும் மனிதனை நிலைகுலைய செய்கின்றன. நிலைகுலைந்த மனிதன் நிலையான நிர்மலனை காணும் போது அசைவுறாது வாழ்கிறான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் என பாடுகிறார் திருப்ப ஆசிரியர். தலைச்சுற்றுக்கு மருந்தே கிடையாதா? நடுத்தர வயதுள்ள பெண்மணி வைத்தியரிடம், டாக்டர், காலையில் எழுந்தவுடன் அரை மணி நேரம் என் தலை சுற்றுகிறது என்றதற்கு டாக்டர் அவரிடம், அப்ப அரை மணி நேரம் பிந்தி எழுந்திருங்க என்றார். நாம் காலையில் எவ்வளவு நேரம் கழித்து எழுந்தாலும் நமது பிரச்சனைகள் நம்மோடு எழுந்திருக்கின்றன. தலை சுற்றுக்கு மருந்தே கிடையாதா? கிறிஸ்து கூறுகிறார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். எனவே மனத்துணிவு பெறுவோம். கிறிஸ்துவுடன் இணைந்தால் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நச்சீதியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கு 16 அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆண்டவரின் உடனிருப்பை உணர்வோம். காலை எழுந்திருக்கும் போதே துதியின் ஆரவாரம் நம் வாயில் தொனிக்கும்.
கலங்காதே நீ கலங்காதே, திகையாதே நீ திகையாதே, கர்த்தர் உந்தன் அருகினில் இருக்கின்றார், காலமெல்லாம் உன்னை காக்கின்றார்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் எமது நற்செய்தி தியானங்களை அனுதினமும் கேட்டு இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-59-45-416-628-59-45. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். வான்பிராணியர்கள், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற வான்பிரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பிரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளங்கள் மூலம் நீங்கள் எப்பொழுதும் கேட்டு பயன்பெற முடியும். எமது இணையதள முகவரிகள் tamilgoodnews.com அல்லது vanpura.com அல்லது catholicnewlife.com. நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம், உண்மை மனமாற்றம். உண்மை மனமாற்றம் இத்தியானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு உண்மை மனமாற்றம் என்பதாகும். உண்மை மனமாற்றம், இந்த உண்மை மனமாற்றம் என்கிற அந்த தலைப்பை மூன்று சிறிய தலைப்புகளில் தியானிக்க போகிறோம். முதலாவது, மனமாற்றம் நமக்கு தேவையா? இரண்டாவது, மனமாற்றம் என்றால் என்ன? மூன்றாவது, மனமாற்றம் எப்படி நமக்கு உண்டாகிறது என்ற மூன்று சிறிய தலைப்புகளை வைத்து உண்மை மனமாற்றம் என்கிற அந்த முக்கிய தலைப்பை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, மனமாற்றம் நமக்கு தேவையா என்று நாம் கேட்டோம் என்றால், மனமாற்றம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையாகும், ஆரம்பமாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட்டு இறைவன் கொண்டு வந்த இறை அரசுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். அந்த இறை அரசின் வாழ்க்கைக்குள் வருகின்ற முறைதான், வருவதனுடைய அடையாளம்தான் மனமாற்றமாகும். ஒருவர் தன்னுடைய மனதை மாற்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கொண்டு வந்த அரசை ஏற்றுக்கொண்டு அதுக்குள் வாழ வருவதுதான் மனமாற்றமாகும். அவை மனமாற்றம் இல்லாமல் யாரும் இறை அரசின் மக்களாக வாழ முடியாது. அதாவது அவருடைய மனதிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் இல்லாமல் யாருமே கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. கிறிஸ்தவர்களாக வாழலாம், ஒரு திருச்சபையிலே அங்கத்துவம் எடுத்து திருச்சபையில் ஒரு அங்கத்தவராக அவர் இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு அனுபவம் எப்படி உண்டாகிறது என்றால் மனமாற்றத்தினால் தான் உண்டாகிறது. ஆகவே மனமாற்றம் தேவையா என்றால் ஆம், மனமாற்றம் தேவை. மனமாற்றம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பமாகும், அடிப்படையாகும். இரண்டாவது, மனமாற்றம் என்றால் என்ன அல்லது மனம் திரும்புதல் என்றால் என்ன? சில மக்கள் நினைக்கிறார்கள் மனம் திரும்புதல் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வது அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பாவத்தை அறிக்கை செய்வது என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் மனமாற்றம் என்றால் அல்லது மனம் திரும்புதல் என்றால் தவறான ஒன்றை விட்டு விடுதல், பாவமான ஒன்றை விட்டு விடுதல், இதுதான் மனமாற்றம் என்று நினைக்கிறார்கள். இதுவும் மனமாற்றத்தினுடைய ஒரு பகுதிதான், ஆனால் அதுதான் மனமாற்றத்தின் முழுமை அல்ல. இன்னும் சிலர் மனமாற்றம் என்றால் ஒரு சில காலத்துக்கு ஏதாவது ஒன்றை ஒறுத்து வாழுதல், அதற்கு பின்பு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுவார்கள். அவர்களுடைய எண்ண கருத்திலே மனமாற்றம் என்றால் ஒரு சில காலத்துக்கு சில தவறான விடயங்களை அல்லது சில உலக விடயங்களை அல்லது பொழுதுபோக்கான விடயங்களை நிறுத்தி அதை ஒறுத்து சில காலம் வாழ்வது, அதற்கு பின்பு மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள். இப்படி மனமாற்றம் என்றாலே நம்முடைய மனக்கண் முன்னால் என்ன வருகிறது என்றால் ஏதோ ஒரு தவறை அல்லது ஒரு பாவத்தை விட்டு விடுவதுதான் மனம் திரும்புதல் அல்லது மனமாற்றம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை விட மேலான ஒன்று உண்டு. அதைத்தான் இயேசு நமக்கு சொல்ல வருகிறார். அது என்னவென்று 15, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு கூறினார், இயேசு போதிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு சொல்ல வருகிறார். அப்ப இயேசுவினுடைய பார்வையிலே அல்லது இயேசு மனம் மாறுங்கள் என்று சொல்ல வரும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை அங்கு முன்வைக்கிறார். என்னவென்றால் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தியை நம்புகின்ற ஒரு மனமாற்றத்தை இயேசு இங்கு சொல்ல வருகிறார். ஆகவே என்னுடைய தியானத்திலே இந்த மனம் திரும்புதல் அல்லது மனம் மாறுதல் என்று நாம் தியானிக்கும் பொழுது நான் எதை முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், மனம் திரும்புதல் அல்லது மனமாற்றம் என்பது பிழையான ஒன்றை விட்டு விடுவது என்று மட்டும் நாம் எண்ணிவிடக் கூடாது. மனம் திரும்புதல் அல்லது மனமாற்றம் என்பது சரியான ஒன்றை ஏற்றுக்கொள்வதாகும். சரியான ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதாவது இயேசு இங்கு சொல்லுவது போல மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது, இறை வார்த்தை ஏற்றுக்கொள்வது, அது உண்மையான மனமாற்றமாகும். அதைத்தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறார்கள். பலர் மனமாற்றம் என்றாலே ஏதோ ஒரு தவறான ஒன்றை விட்டு விடுவது அதுதான் மனமாற்றம், ஆகவே அதை நாம் விட்டுவிட்டோம், மனமாறி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான மனமாற்றம் என்னவென்றால் நல்லதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனமாற்றமாகும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவது அல்லது இறை வார்த்தையை ஏற்று அந்த வார்த்தையிலே வாழ ஆரம்பிப்பது, இது உண்மையான மனமாற்றம். இதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையான மனமாற்றம், எல்லா குடும்பத்திலும் வர வேண்டிய மனமாற்றம். என்னவென்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமாற்றம், இறைவனுடைய வார்த்தையை, இறை வார்த்தையை தங்கள் வாழ்க்கையிலே விசுவாசித்து அதிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்ற ஒரு மனமாற்றம் தான் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு மனமாற்றமாகும். பல கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்கள், ஆனால் அவர்கள் இயேசுவுக்குள் வாழ்வதாக சில இடங்களிலே காண முடிவதில்லை. அவர்கள் இறை வார்த்தையை கூட வாசிக்க மாட்டார்கள், இறை வார்த்தையை கூட விசுவாசிக்க மாட்டார்கள். இயேசுவுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான உறவும் இருக்காது, ஆனால் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு பழக்கமாக வந்திருக்கிறதே அல்லாமல் மனமாற்றம் என்பது உண்மையிலேயே நான் ஒரு நிலையிலிருந்து மாறி கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கைதான் மன மாற்றம் என்று அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. ஆகவே உண்மையான மனமாற்றம் என்பது அன்பு சகோதர சகோதரிகளே, சரியானதை ஏற்றுக்கொள்வதாகும். சில இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் பொய் காசை பயன்படுத்தி விடுவார்கள் யாராவது கள்ளமாக. அதனாலே சில வியாபார ஸ்தலங்களிலே வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பொய்காசை எப்படி கண்டுபிடிப்பது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பொய்காசை கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், மாறாக சரியான காசை கொண்டு வந்து அவர்களை காட்டுவார்கள், இதுதான் சரியான காசு என்று. அவை ஒருவருக்கு சரியான காசு எது என்று தெரிந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு உடனடியாக பிழையான காசு எது என்பதை அடையாளம் கண்டுவிட முடியும். சரியான காசுல எது இருக்கிறது என்பதை ஒருவர் அறிந்து கொண்டார் என்றால் பிழையான காசை கண்டவுடனே இதிலே அந்த அடையாளங்கள் இல்லை, ஆகவே இது பிழையான காசு என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளுகிறார்கள். ஆகவே ஒருவருக்கு பிழையான காசை கண்டுபிடிப்பதற்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்றால் சரியான காசை அவர்களுக்கு விளக்கி காட்டப்படுகிறது. அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் மனமாற்றம் அடைய வேண்டும், அதுதான் கடவுளுடைய விருப்பம். அந்த மனமாற்றம் எப்படி உண்டாகிறது என்றால் சரியானதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முழுமையானதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உண்மையான மனமாற்றம் ஏற்படுகிறது. அதனால்தான் திருமறை சொல்கிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது நீங்கி போய்விடும். அதாவது நிறைவான இயேசு நமக்குள் வரும் பொழுது, நிறைவான இயேசுவின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்கி போக ஆரம்பிக்கிறது. குறைகள் அதுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலகி போக ஆரம்பித்து விடுகிறது. அதாவது இருளுக்குள்ளே ஒளி வரும் பொழுது இருள் மறைந்து போவது போல நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மனமாற்றம் எப்படி உண்டாகிறது என்றால் இயேசு நமக்குள் வரும் பொழுது, இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாய் மாற்றப்படும் பொழுது, நாம் இதுவரைக்கும் சரியென்று நம்பிக்கொண்டிருந்த எத்தனையோ தவறான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ விதமான பாவ பழக்க வழக்கங்கள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலகி போக ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முக்கியமாக நாம் மனம் திரும்புதல் என்று நாம் பார்க்கும் பொழுது சரியானதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனம் திரும்புதல் ஆகும். ஆகவேதான் திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரத்திலே வசனங்கள் 13-13 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர்கள் கடவுளின் இரக்கம் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பாருங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்ப அங்கு ரெண்டு விடயம் இருக்கிறது. அதாவது ஒருவன் வாழ்வடைய வேண்டும், அப்படி என்றால் தன்னுடைய பாவத்தை அவன் என்ன செய்ய வேண்டுமாம், தன்னுடைய குற்றத்தை அறிக்கை செய்ய வேண்டுமாம். இரண்டாவது, அதை விட்டு விட வேண்டுமாம். இதுல நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பாவத்தை நம்முடைய குற்றத்தை அறிக்கை செய்வது எல்லாரும் செய்து விடலாம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமலேயே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இப்படி பேசினேன், அதை நான் உண்டாக்கினேன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய பாவத்தை, நம்முடைய தவறுகளை நாம் உண்மையான மனமாற்றம் இல்லாமலேயே, உண்மையான மனம் திரும்புதல் உள்ளத்தில் இல்லாமலேயே நாம் அறிக்கை செய்து விடலாம். ஆனால் நாம் அறிக்கை செய்ததை விட்டுவிட வேண்டும் என்றால், அதை மீண்டும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்குள்ளே பாவத்தை வெறுக்கின்ற ஒரு தன்மை உருவாக வேண்டும். அந்த பாவத்தை வெறுக்கின்ற தன்மை எப்படி உருவாகிறது பாருங்கள், இயேசு நமக்குள் வருவதனால்தான் அது உண்டாகிறது.
பாண்பரானியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். நேயர்கள், கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை அனுதினமும் கேட்க நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உண்மை மனமாற்றம் அருள் தியானம் தொடர்கிறது.
ஆகவே உண்மை மனமாற்றம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, இயேசு நம்முடைய குடும்பத்திலே அவரே ஆண்டவராக இரட்சகராக வரும் பொழுது பாருங்கள், அவர் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தியை நம்புகின்ற மனமாற்றம் உங்களுக்கு வர வேண்டும். நற்செய்தியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமாற்றம் நமக்குள்ளே வரும் பொழுது உண்மையான மனம் திரும்புதல் உருவாக ஆரம்பிக்கிறது. என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கூட பல மக்கள் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக பல விடயங்களை செய்தார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்திலே உண்மையான மனம் திரும்புதல் உருவாகவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம் என்றால், யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இயேசு வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதல் உருவாக்கப்படுகிறது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், மனமாறி நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உண்மையான மனமாற்றம் ஏற்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் பாருங்கள், ஒருவர் ஒருவரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு முன்பு அவர்களிடத்திலே சில தவறான பழக்கங்கள் இருக்கும். இப்பொழுது ஒருவர் ஒருவரை நேசிக்க ஆரம்பிப்பதனாலே இவர்கள் ஒருவர் ஒருவர் மேல் காட்டுகின்ற நேசத்தினாலும் அக்கறையினாலும் அவர்களிடத்தில் இருக்கின்ற சில பிடிக்காத தவறான குணங்களை ஒருவர் ஒருவருக்காக விட்டு விடுகிறார்கள். இதுவரைக்கும் அதை செய்து கொண்டிருந்தவர்கள், அதை விருப்பமாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒருவர் ஒருவருக்காக பாருங்கள் சில தவறுகளை ஒருவர் ஒருவர் விட்டு விடுகிறார்களே. அதுபோலதான் நமக்கும் இயேசுவுக்கும் உறவு வளர ஆரம்பிக்கும் பொழுது அந்த உறவினாலே, அந்த தூய ஆவியின் வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் நம்மை விட்டு நீங்கி போய்விடுகின்றன. லூக்காஸ் நற்செய்தி நூல் 19 அதிகாரத்திலே வசனங்கள் 5 நாம் வாசிக்கிறோம், சக்கேயு என்கிற ஒரு மனிதர் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது பாருங்கள். லூக்காஸ் நற்செய்தி நூல் 19 அதிகாரத்திலே 5 வசனம், இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இன்றைக்கு நான் உம்முடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி தூய்மையான பரிசுத்தமான கடவுள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து தங்க முடியாது என்ற எண்ண கருத்து தான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், கடவுள் நமக்குள்ளே வந்து தங்கி நம்மை அவருடைய ஆலயமாக மாற்ற விரும்புகிறார் என்பதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே சக்கேயு கூட கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும். ஆகவே இயேசு நமக்குள் வந்து தங்க விரும்புகிறவர், தங்குகிறவர். அவர் நமக்குள் வந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் நம்மை விட்டு நீங்கி போகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், லூக்காஸ் நற்செய்தி நூல் 19:6 வசனம், அவர் விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். பார்த்தீர்களா, இது எதை காட்டுகிறது என்றால், சக்கேயு மகிழ்ச்சியோடு இறங்கி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்ப இதுல எதை பார்க்கிறோம் என்றால், சக்கேயு இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவினுடைய அழைப்புக்கு சக்கேயு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதைத்தான் இயேசு சொல்ல வருகிறார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அப்ப சக்கேயு இப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள், இயேசுவை பார்க்க வந்தவர் இப்பொழுது இயேசுவின் சத்தத்தை கேட்டவுடனே அதை அவர் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு இறங்கி வந்து இயேசுவை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அவர் முதலாவது இப்போது சக்கியனுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுகிறது பாருங்கள், இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்பு சக்கியனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது பாருங்கள், லூக்காஸ் நற்செய்தி நூல் 19 அதிகாரத்திலே வசனங்கள் 7 இருந்து, இதை கண்டு யாவரும் பாவியிடம் தங்க போகிறாரே என்று முணுமுணுத்தார்கள். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். முதல் மனமாற்றம். இப்பொழுது பாருங்கள், இயேசு அவருக்குள் அவர் வீட்டுக்குள் வந்தவுடனே இயேசு என்னும் சொல்லவில்லை, உன்னுடைய பணத்தை எல்லாம் நீ பித்து ஏழைகளுக்கு கொடுத்து விடு, நீ பலரையெல்லாம் நீ ஏமாற்றி இருக்கிறாய் என்றெல்லாம் இயேசு இப்பொழுது அங்கு சொல்ல வரவில்லை. இயேசுவின் அன்பை அவர் கண்ட உடனேயே பாருங்கள், அவர் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் அவருக்கு என்னென்று புரிகிறது. இந்த தவறுகளின் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்குள்ளே அவர் வருகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவருக்குள்ளே உருவாகி வருகிறது. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவருக்கு பணமும் பொருளும் தான் பெரிதாக தெரிந்தது. இப்பொழுது அவருக்கு இயேசு பெரிதாக தெரிய ஆரம்பித்து விட்டார். பார்த்தீங்களா, இயேசு நமக்குள் வரும் பொழுது முதலாவது உருவாகிறது என்னவென்றால், இயேசு நமக்கு பெரிதாக தெரிய ஆரம்பிப்பார். அவரால் எல்லாம் முடியும், அவர் எனக்கு போதும், அவர்தான் என் வாழ்க்கை என்ற ஒரு நினைப்பு நமக்குள் உருவாகிறது. அப்பொழுது பார்த்துக்கொண்டால் உலக காரியங்கள் அதற்கு கீழே வந்து விடுகிறது, இரண்டாவது இடத்துக்கு வந்து விடுகிறது. அவர் இப்பொழுது சக்கேயு, நானும் என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சுயநலத்தோடு இருந்த சக்கேயு, இப்பொழுது என்னுடைய உடைமைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எல்லா மக்களையும் கடவுளின் மக்களாக எண்ணுகின்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளே உண்டாகிறது. நான் என்னிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு உண்டாகிறது. இதுதான் தொடக்க திருச்சேவையிலும் ஏற்பட்ட அனுபவமாகும். பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பு அப்போஸ்தலருடைய போதனையை கேட்டவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறி தங்களுடைய உடைமைகள் எல்லாம் பகிர்ந்து பொதுவாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது போன்ற ஒரு நிலை இப்பொழுது சக்கேயுக்கு உண்டாகிறது. இரண்டாவது பாருங்கள், எவர் மீது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப யாரையாவது நான் பொய்க்குற்றம் சாட்டி அவர்களிடத்திலே கூட வரி நான் வசூலித்திருந்தால் நான் அதை 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். பார்த்திருக்கலாம், அவர் 4 மடங்கு திருப்பி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது எல்லாரும் கேட்டிருப்பார்கள் அல்லவா, என்ன உமக்கு நடந்தது, இதுவரைக்கும் எங்களிடத்திலே எவ்வளவு பொய் சொல்லி வரியெல்லாம் நீர் வசூலித்தீர், இப்பொழுது எப்படி உமக்கு இந்த உணர்வு உண்டானது என்றால் சக்கேயு என்ன சொல்லியிருப்பார், என் உள்ளத்திலே இப்பொழுது இயேசு வந்திருக்கிறார். இதுதான் சாட்சியமும் கூட, இதுதான் உண்மையான மனந்திரும்புதலும் கூட. அப்ப இந்த உண்மையான மனந்திரும்புதல் சக்கேயுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது என்றால், இயேசு அவர் வாழ்க்கையிலே வந்ததனால்தான் உண்மையான மனமாற்றம் வந்ததாகும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் நமக்கு தேவையா? ஆம், மனமாற்றம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். இரண்டாவது, மனமாற்றம் என்றால் என்ன என்றால், ஏதோ ஒரு தவறான ஒன்றை விட்டுவிடுவதல்ல, மாறாக சரியான ஒன்றை ஏற்றுக்கொள்வது. சரியான ஒன்றை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான மனந்திரும்புதல் உண்டாகிறது. ஆகவே எப்படி மனந்திரும்புதல் உண்டாகிறது என்றால், உண்மையான நிறைவான இயேசு நமக்குள்ளே வருவதனால்தான் உண்மையான மனந்திரும்புதல் உண்டாகிறது. மனந்திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே புது வாழ்வு உண்டாகிறது. ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு உங்களோடு வந்து தங்க விரும்புகிறார், உங்களுக்குள் இருக்க விரும்புகிறார், உங்களை அவருடைய ஆலயமாக மாற்ற விரும்புகிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். இயேசு நமக்கு கொடுக்கிற வாழ்வு மேலான வாழ்வு, வெற்றியான வாழ்வு, விடுதலையான வாழ்வு. அந்த வாழ்வுக்குள்ளே வர இன்றைக்கு இறை வார்த்தையை, இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீர்களா? சக்கியும் மனமகிழ்ச்சியோடு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் இன்றைக்கு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் உண்மையிலேயே உங்களுடைய நற்செய்தியை நம்பி அந்த வார்த்தைகளை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் உண்மையான மனமாற்று நமக்குள்ளே உருவாகிறது என்பதை நீர் அறிந்து முதலிலே உண்மையே நீர் எங்களுக்கு நச்சீடியாக கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது உண்மையான மனமாற்றம் உண்டாகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த தியானத்திலே இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் வீட்டிலே வாரும், இயேசுவோடே நான் இனி வாழ வேண்டும் என்ற உணர்வோடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மேலே உம்முடைய தூய் ஆவியின் வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, சக்கேயுவினுடைய வீட்டிலே அவருடைய வீட்டுக்குள் போய் நீர் தங்க வேண்டும் என்று சக்கேயு அழைத்தது போல, இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் தங்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறீரே. நீர் இவர்களுக்குள் வந்து தங்கும் பொழுது, நீர் இவர்களுடைய வீட்டுக்குள் இருக்கும் பொழுது எந்த தீமைகளும் இவர்களை வெற்றி கொள்ள முடியாது, எந்த இருளும் இவர்களை ஆட்சி செய்ய முடியாது. நீரே இவர்களை விடுதலையோடும் வெற்றியோடும் வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறீர். இருளின் மேலே இவர்களுக்கு நீர் அதிகாரம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். பாவத்தின் மேலே இவர்களுக்கு நீர்தாமே அதிகாரம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். பாவத்தை விட்டுவிடவும் பாவத்தை ஒழித்து விடவும் நீர் இவர்களுக்கு வலிமையை சக்தியை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகவே இயேசுவே, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையே ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்திலே விடுதலையோடும் வெற்றியோடும் வாழ்வார்களாக. சக்கேயுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உண்டாகி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று நீர் சொன்னது போல, இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலையின் அனுபவம் உண்டாவதாக, வெற்றியின் அனுபவம் உண்டாவதாக. ஆண்டவருடைய அருக்கிரமங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
யாருமை கைவிட்டு போதும், நான் உன்னை கைவிட மாட்டேன்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-6446-2046-6446-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைந்தீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அனுதின வாழ்வில் நம்மிடையே நடக்கும் சில குணாதிசயங்களை பற்றி ஜூனியர் பாலையாவும் குமரிமுத்தும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்போமா?
சுத்த மோசமான மனுஷன். அட, என்னதான் தப்பு செய்துட்டான்னாலும் இப்படியா மாட்டு அடிக்கிறது போல போட்டு அடிக்கிறது?
என்ன ஜெயகரன், நீங்களா ஒரு ஓரமா நின்னுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க?
குடசிலனா வாங்க. ஒண்ணுமில்ல, எதிர் வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவருக்கு கோபம் வந்ததோ பிள்ளைங்களை எரும மாட்டை அடிக்கிறது போல அடிச்சு நுறுக்கிடுவார். அப்படியே அந்த பிள்ளைங்க சின்ன பசங்களான்னு கேட்டா அதுதான் இல்லை. கடைசி பையனுக்கே 18 வயசு இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட வாங்கின அடி இருக்க, அப்பப்பப்பா இந்த மாதிரி பிள்ளைங்களை அடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு அடியோட பிடிக்காது. என்ன கேட்டா, பிள்ளைங்க அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸ் கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன்.
நான் உங்க பேச்சு ஒத்துக்க மாட்டேன். பிள்ளைங்க தவறு செஞ்சா அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி தயவுதாட்சண்யம் பார்க்காம அடிச்சு நொறுக்கணும், அப்பத்தான் அவங்க மனசுல பயம் இருக்கும். திருப்பி அந்த தவறு செய்ய மாட்டாங்க தெரியுமோ?
நோ, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். பிள்ளைங்க தவறு செய்தா அவங்களுக்கு நயமாவும் பயமாவும் புத்தி சொல்லி தரணுமே தவிர அடிக்க கூடாது.
அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க கேள்விப்பட்டதில்ல போல இருக்கு.
அது மாட்டை பற்றி சொல்லப்பட்டது தானே தவிர மனுஷ குழந்தைகளை பற்றி அல்ல.
இருக்கட்டும், பைபிள்ல பிரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான்னு சொல்லிருக்காங்க. ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னு ஒரு செய்யும் கூட உண்டு. இதெல்லாம் எதை குறிக்குது? பிள்ளைங்க தவறு செஞ்சா அவங்களை அடிச்சு திருத்தணும்னு சொல்றதுக்கு தான். நான் எப்படி தெரியுமோ, ஒரு தடவை சொல்லி பார்ப்பேன், கேட்கலையோ தோலை உரிச்சிடவும் உரிச்சு. தயவு தாட்சண்யம் பார்க்கிற வழக்கம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அன்பா புத்தி சொல்லி திருத்துறது, நயமா புத்தி சொல்லி திருத்துறது அப்படின்ற பழக்கத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பிள்ளைங்க திருத்தணும்னா அதுக்கு ஒரே வழி தெரியுமா? அடி உத. இதை தவிர எதுவும் கிடையாது.
கேட்டீர்களா இவர்களின் உரையாடலே? ஒருவர் பிள்ளைகளை அடிக்கவே கூடாது என்கிறார், மற்றவர் அடித்துத்தான் திருத்த வேண்டும் என்கிறார். பிள்ளைகளை அடிக்கவே கூடாது என்றால் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று திருமறை கூறாது. அதற்காக பிள்ளைகளை தொட்டதற்கெல்லாம் அடித்துத்தான் ஆக வேண்டும் என்றில்லை. பிள்ளைகளை எப்போதுமே அடித்து திருத்த வேண்டும் என்று நினைத்தால் பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்க நேரிடும். ஆகவேதான் பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் ஆண்டவருக்கேற்ற சிச்சையிலும் புத்தி சொல்வதிலும் அவர்களை வளர்த்து வாருங்கள் என்றும் திருமறை கூறுகிறது. பிள்ளைகளை அடித்து திருத்த வேண்டிய நேரத்தில் அடித்து திருத்த வேண்டும். அனைத்து அன்புடன் புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நேரத்தில் அன்புடன் புத்தி கூறி திருத்த வேண்டும்.
ஒரு கிராமத்தில் நான் ஒரு பூந்தோட்டத்தை கண்டேன். மலர்கள் காற்றில் நடனமாடின. பிச்சி, முல்லை, மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, கனகாபரம், என்னென்ன வகைகள், எவ்வளவு வாசனை! திடீரென என் மனம் வருந்தியது. ஏனெனில் சற்று நேரத்திற்குள் வாடி உதிரப்போகிற மலர்கள் அவை. ஆயினும் இம்மலர்கள் எவ்வளவு அழகாய் உலகை அலங்கரிக்கின்றன! சாரோனின் ரோஜா, லில்லி மலர், இயேசுவுக்கு முகமிட்டு சொல்லப்படுகிற மலர்கள். உலகம் முழுவதும் இரட்சிப்பின் மனம் பரப்பியவர் இயேசு. உயிர்த்த இயேசு, சாகாத வாடாத என்றும் மனம் வீசும் ரோஜா. மலர்களுக்கு மனம் வீச ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும். ஆனால் நான் மனம் வீசாத நாட்கள் வாரங்கள் எத்தனை! படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் மலர்கள் என்னோடு ஒத்து பார்த்து நான் வெட்கப்படுகிறேன். நான் அன்பு மனம் வீசுகிறேனா? என்னை காண்பதால் பிறர் முகங்கள் மலர்கின்றனவா? என்னையே கேட்கிறேன். இதே கேள்விகள் உங்களுக்கும் சொந்தம். மனித வாழ்க்கை மனம் பரப்பும் மலர். உங்கள் வாழ்க்கையால் பிறர் மூக்கை பொத்திக் கொள்கிறார்களா? ஆகா, இந்த மலர் ஆண்டவனின் மலர் என்கின்றனரா?
என்னப்பா சேகர், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மணி வந்திருந்தானே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்?
கொஞ்ச நேரத்துக்கு முந்தையா வந்தான்? சரியா மத்தியானம் 1 மணிக்கு வந்தான்பா. அவன் புறப்பட்டு போகும்போது 4 மணி. 3 மணி நேரமா வளவளன்னு பேசி ஒரே போர் அடிச்சுட்டான் தாஸ்.
அவ்வளவு நேரம் என்னப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க?
நான் எங்க பேசுனேன்? அவன் பேசிக்கிட்டு இருந்தா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அப்படி என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தான்?
எல்லாம் ஊர்வம்புதான். அவன் இப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான்னு ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் குற்றப்பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு காரியம் இப்படி மற்றவங்களை பத்தி ஊர்வம்பு பேசுறதுதான். மணி, எனக்கு கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. மற்றவங்களை பற்றிய ஊர்வம்புகளை கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. நீ வந்த வழியை பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டே இருந்து கூட சொல்லிடலாம் நினைச்சேன். ஆனாலும் அவன் முகத்தை முறிக்க வேண்டாம்னு என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன்.
சேகர், உன்னை போலவே எனக்கு கூட இந்த ஊர் வம்பு பேசுற பழக்கம் எல்லாம் பிடிக்காது. மற்றவங்களை பத்தி அவங்க இப்படி இவங்க அப்படின்னு வம்பளந்து பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட அந்த நேரத்துல எத்தனையோ நல்ல உருப்படியான காரியங்களை செய்யலாம். இது நம்ம பாலிசி. ஆனா மணி போன்ற அசாமிகளுக்கு மற்றவங்களை பத்தி கதை பேசலன்னா தூக்கமே வராது.
மற்றவங்களை பத்தி கதை பேசலன்னா தூக்கம் வராதுன்னு சொல்றதை விட மணிக்கு மண்டையே வெடிச்சிடுன்னு சொல்றதுதான் பொருந்தும். அப்பப்பா, நான் பார்த்தாலும் பார்த்தேன், மணியை போல ஒரு ஆளை பார்த்ததே இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை பத்தி தான் பேச்சு.
அதுல ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இவன் மற்றவங்களை பத்தி அவங்க இப்படி இவங்க அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே, தான் என்னவோ பெரிய யோக்கியங்கிற நினைப்புல. இவன் யாரு, இவன் பரம்பரை என்னங்கறத பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். தன் முதுகு தனக்கு தெரியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது போலதான் இருக்குது இவங்க கதையும்.
சரியா சொன்னதா? சரியா சொன்ன. இவன் ஒரு நிமிஷம் தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் நினைச்சு பாத்திருந்தா மற்றவங்களை பத்தி ஊர் வம்பளத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அந்த நேரத்துல ஏதாவது பயனுள்ள காரியத்தை செய்து நல்ல விதத்துல பொழுது கழிப்பா.
தன் முதுகு தனக்கு தெரியாது என்று தாஸ் கூறிய போது அதை ஆமாம் என்று ஆமோதித்தானே சேகர். அது எத்தனை உண்மையான வார்த்தை என்பதற்கு இவர்களே ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இல்லையா? மணிக்கு மற்றவர்களை பற்றி வம்பளப்பதே வேலை என்று குற்றம் சாட்டிய தாங்களும் அதே தவறைத்தான் செய்கிறோம் மணியை பற்றி விமர்சனம் செய்வதன் மூலம் என்பதை இவர்கள் எண்ணி பார்க்கவில்லையே. அது ஏன்? பொதுவாக மனிதர்களுக்கு மற்ற மனிதர்கள் செய்யும் தவறுகள் பளிச்சென்று தெரிகிறது, ஆனால் தாங்கள் செய்யும் தவறுகள் தெரிவதில்லையே, அது ஏன்? அடுத்து இந்த உரையாடலை கேட்டு பாருங்கள்.
தனசேகரன், உங்ககிட்ட ரெண்டு மூணு நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்.
எதை பத்தி குணசீலன்?
நாலு நாளைக்கு முன்னே உங்க மாமாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ இப்ப உனக்கு ரொம்ப சிரமமான நிலைன்னு சொன்னார், அது உண்மையா?
ஆமா குணசீலன், எனக்கு நாலஞ்சு மாசமாவே பயங்கரமான பண நெருக்கடி, எக்கச்சக்கமான கஷ்டம். நானும் பணத்துக்காக எங்கெங்கயோ மோதி பாக்குறேன், ஒரு பிரயோஜனம் இல்லப்பா.
அப்படி என்னப்பா திடீர் பணமுடை?
திடீர் பணமுடை இல்லப்பா, கிட்டத்தட்ட ஆறேழு மாசமாவே கொஞ்சம் சிரமமான நிலைதான். ஒவ்வொரு மாசமும் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்தேன். நாலு மாசத்துக்கு முன்ன என் மூத்த மகளுடைய பர்த்டே வந்தது. அவளுக்கு புது துணி எடுத்து தரவே மற்ற பிள்ளைகளும் கேட்டதுங்க. சரி, ஏதோ ஆசைப்பட்டு கேக்குதுங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்கிற எண்ணத்துல கடன்ல துணி எடுத்துட்டேன். மாசம் 100 ரூபாய் கட்ட வேண்டியதாயிடுச்சு. மூணு மாசத்துக்கு முன்ன ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு விசேஷம், குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு லெட்டர் எழுதிட்டாங்க.
ஆமாமா, நீ உன் குடும்பத்தோட போயிட்டு வந்தில்ல?
ஆமாப்பா, அதுக்கு ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனேன். இப்போ வாங்கின கடன்களை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம திண்டாடி தவிக்கிறேன்பா.
உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும்.
ஆமா கடவுள். குணசீலன், நிஜமாவே சொல்றேன், எனக்கு கடவுள் பேர்ல இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சுப்பா.
ஏன்பா அப்படி சொல்ற?
கடவுளுக்கு என் கஷ்ட நிலை நல்லா தெரியும். நானும் கடவுளே எனக்கு எப்படியாவது உதவி செய்து இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவியும்னு ராத்திரி பகலா வேண்டிக்கிட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்ல. யார்கிட்ட பண உதவி கேட்டாலும் இல்லைன்னு தான் கைவிரிக்கிறாங்க. சரி, ஏதாவது லாட்டரி சீட்டாவது வாங்கி பார்ப்போம், கடவுள் நம்ம பேர்ல மனமிறங்கி ஏதாவது பரிசு கிடைக்க செய்வாருங்கிற நம்பிக்கையில மாசம் 4-4 சீட்டும் வாங்கி பார்த்துட்டேன். ஒரு 100 ரூபாய் கூட விழலப்பா. நம்ம கஷ்டத்துல உதவாத கடவுள் என்ன கடவுள்? அதனாலதான் நான் இப்ப கடவுளை நம்புறதும் இல்ல, ஜெபம் செய்யறதும் இல்லப்பா.
கேட்டீர்களா இவருடைய பேச்சை? கடவுள் இவருடைய கஷ்டத்தில் உதவவில்லையா? ஆகவே இவர் கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டாரா? இந்த மனிதர் தன்னுடைய வருமானத்திற்கு மேல் கடன் வாங்கி செலவு செய்தது தவறு. அவர் செய்த தவறினால் சிரமப்படுகிறார். அதை உணராத அவர் தனக்கு உதவும்படி கடவுளிடம் வேண்டினார். அதுவும் எப்படி? லாட்டரி சீட்டு வாங்கி வைத்து அதன் மூலம் பணம் கிட்ட உதவும் என்று வேண்டினார். இவர் வேண்டியபடி நடைபெறவில்லை என்றதும் கடவுள் பேரில் நம்பிக்கை இல்லை என்கிறார்.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
திமி திமி த